வானங்களும் பூமியும் இவ்விரண்டும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. பூமியில் வானங்களிலிருந்து மனிதனுக்கு தேவையான அவ்வளவு பாக்கியங்களையும் இறக்கி வைத்து அவனுடைய பேரருளாக மனிதனுடைய ஐந்து புலன்களுக்கும் எந்த குறைவும் இல்லாத நிலையில் இந்த பூமியை மனிதனுக்காக வாடும் தலமாக அமைத்திருக்கின்றான். நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வானத்தை விட்டுவிட்டு பூமியின் அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி இல்லாமல் இறைவனுக்கு நாம் நன்றியோடு வாழ்வது உண்மையானால் வானங்கள் இருந்து இந்த பூமியின் மீது இவ்வளவு பாக்கியங்களும் நம் கால்களுக்கடியில் இறைவன் பறக்கிருக்கின்றான். அந்த வானங்களில் என்ன இருக்கிறது என்ற மறைவான செய்தியின் பக்கம் நாம் சென்றிருப்போம். ஆனால் நாம் ஐந்து புலன்களை கொண்டு மட்டுமே, ஐந்து அறிவு கொண்ட மிருகங்களைப் போன்று ஆறாவது அறிவை மட்டும் உபயோகித்து வாழாமல் அந்த ஆறாவது அறிவை மட்டும் விட்டுவிட்டு ஐந்து புலன்களைக் கொண்டு பார்ப்பதையும் கேட்பதையும் தொடுவதையும் நுகர்வதையும் சுவைப்பதையும் கொண்டு மட்டுமேதான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று ஐந்தறிவு கொண்ட மிருகங்களுக்கு இணையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இறைவனுடைய பேரருள் பாக்கியம் நமக்கு வாழ்க்கை முழுவதும் வேண்டும் என்றால் நம் இறைவன் பக்கம் நாம் திரும்ப வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இறைவன் யார் என்பது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த பிரமிப்பான விஷயத்திற்கு நாம் நுழைந்தால் தவிர இறைவனை அடைய முடியாது, உணர தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவோம். பூமி வானங்கள் இவ்விரண்டில் கடலும் மலைகளும் பிரம்மாண்டமாக இருக்கின்றன. இவற்றுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த வானங்கள் எவ்வளவு விசாலமாக இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது அது பிரமிப்பாக இருக்கின்றது. இவ்விரண்டையும் யார் படைத்தது, இவ்விரண்டையும் யார் ஒருங்கிணைத்தது, இதனை மனிதனுக்கு என்று அதனை நிர்ணயித்தவன் யார், அதனை அழகான அமைப்பாக கோர்த்தவன் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரமிப்பு கூறும். நிச்சயமாக ஒவ்வொருவரும் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, பிறகு யார் நம்மை மீறிய மகத்தான அந்த படைப்பாளன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணத்தின் மீது நமக்கு நம்முடைய எண்ணங்கள் அமையும். பகலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் கூறுகின்றோம். இது ஐந்தறிவுக்கு உட்பட்டது. இரவு முதலானதா பகல் முதலானதா, நமக்கு எது முக்கியம்? இரவு பகல் இந்த இரண்டில் நமக்கு எது முக்கியம் என்று ஒரு கேள்வி. இரவா பகலா என்று கேட்டால் பெரும்பாலும் பகல் என்று கூறுவோம். இரவு என்ற அந்த ஓய்வு இல்லாமல் இரவில் நமக்கு மனநிலை தெளிவுபடுத்தப்படாமல் ஓய்வளிக்கப்படாமல் புத்துணர்வாகவும் புதுப்பொலிவுடனும் மறுநாள் காலையில் நாம் எடுக்கப்படாமல் இருக்கும் நிலையில் மறுநாள் நமக்கு வாழ்க்கை இல்லை. அந்த ஒரு இரவு நமக்கு தூக்கம் இல்லை என்றால் பகல் பொழுது பைத்தியம் பிடித்தது போன்றிருக்கும். பல நாட்கள் பகலில் நாம் தூங்குவோம். இரவில் ஒரு நாள் விடுத்திருந்தாலும் போதும், மறுநாள் நமக்கு இல்லை என்று ஆகிவிடும். நாம் மனிதனாக இருக்க முடியாது. பெரும் கவலையும் பயமும் நம்மை ஆட்கொள்ளும், பெரும் விளக்கு நம்மை ஆட்கொள்ளும். மற்றொரு நாள் இரண்டாவது நாளும் தூக்கமில்லை என்றால் அவ்வளவுதான், வாழ்க்கை பேதரித்து போனதை போன்று பைத்தியம் பித்தவர்களாக ஆகிடுவோம். அந்த அளவுக்கு பயம் பற்றி கொள்ளும். இனி தூக்கம் வருமா வராதா என்ற அளவுக்கு இரவு நமக்கு பகலில் வாழக்கூடிய சக்தியை கொடுக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் பிறப்பதற்கு முன்பாக 10 மாதங்களும் தாயின் கருவறையில் இருள்களில் நாம் படைக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் அந்த 10 மாதங்களும் இருள்களில் காற்று தண்ணீர் உணவு மூன்றுமே இல்லாமல் முழுமையான ஒரு படைப்பாக நாம் வளர்க்கப்பட்டோம். பிறகுதான் பகல் என்ற வெளிச்சம். அதில் 100 ஆண்டுகளும் வாழ முடியும். அந்த இரவின் பகுதிகளில் 10 மாதங்களுக்கு 100 வருடங்கள் என்று பகல் வாழ்க்கையும் உங்களுக்கு சேர்த்து இறைவன் அளிக்கின்றான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அந்த இருளில் நாம் படைக்கப்பட்டது மாபெரும் பாக்கியமாக இருக்கின்றது. நமக்கு எப்படி வானம் விதானமாக இருக்கின்றதோ அதே போன்று குழந்தைக்கு கருவறை என்ற சுவர்கள் வானங்களின் விதானம். அங்கிருந்து அந்த குழந்தைக்கு அவ்வளவு சக்தியுடனும் அந்த பூமி வளர்ச்சியடைகின்றது. அந்த குழந்தை என்று அந்த பூமி வளர்ச்சியடைகின்றது வானங்களின் சக்தியை கொண்டு கருவறையில். அந்த கருவறை அதனுடைய மேல்பாகம் வானங்களுக்கு இணையானது. அவ்வளவு சக்தி வளர்ச்சியையும் கொண்டு மனம் என்ற ஒன்றை கொண்டு அந்த உடல் வளர்ந்து கொண்டிருக்கின்றதை தவிர உங்களுடைய இரத்தமோ உங்களுடைய உணவோ தண்ணீரோ காற்றோ அந்த குழந்தையை வளர்க்கவில்லை. இன்னும் தாயுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. தாயுடைய இரத்தமும் குழந்தையுடைய இரத்தமும் ஒன்றல்ல. இறைவனுடைய படைப்பின் எந்த ஒரு படைப்பும் மற்றதை போன்றதல்ல. அவன் தன் படைப்பை பார்த்து காட்சி அடிப்பவன் இல்லை, அவன் படைப்பாளன். அவனுக்கு ஒவ்வொரு புதுமையும் லேசானது. புதுமையில் அவன் நிறைவு கண்டு அதன் பின் வேறு புதுமை இல்லாத அளவுக்கு அவன் குறைபட்டவனும் இல்லை. நிறைவான அந்த இறைவனுடைய இன்னும் நிரப்பமானவனும் எல்லை இல்லாதவனுமாகிய அந்த படைப்பாளனை இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை இருளிலிருந்து ஆரம்பமாகின்றது. என்னுடைய வாழ்க்கை ஒரு அணுவாக ஆவதற்கு முன்பாக ஒன்றுமில்லாத நிலை. அதிலிருந்து என்னுடைய உடல் என்ற ஒரு உருவம் அமைப்பு உருவாகியது. என்னுடைய உடல் என்னுடைய உயிர். நான் இந்த உலகத்தில் வாழ்கின்றேன் என்று நான் கூறுகின்றேன். இந்த பூமியில் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது 5 அறிவை கொண்டு நான் பேசுகின்றேன். வானங்களையும் சேர்த்து இந்த உலகத்தில் நான் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது 6வது அறிவையும் சேர்த்துக் கொள்கின்றேன். பின்னர் நாம் இந்த 5 அறிவையும் விட்டுவிட்டு 6வது அறிவில் நாம் வாழ வேண்டும். மிருக அறிவையும் மேன்மையான இறை ஞானங்களை கொண்ட அறிவையும் ஞானங்களையும் ஒன்று சேர்த்து வாழ முடியாது. பாதி மிருகம் பாதி மனிதன் என்று வாழ முடியாது. மனிதன் என்ற அந்த அமைப்புக்கு மனதின் தன்மையை கொண்டுதான் மனிதனை தவிர மற்றபடி உடலின் அமைப்பை கொண்டு மூக்கு மொழியுமாக இருப்பதன் காரணமாக அவன் மனிதன் இல்லை. மனிதனுக்கு உரிய ஒரே தகுதி அந்த மனம் மனமிக்கதாக இருக்கின்றதா அல்லது மனம் பேதரித்து மனம் சிதைந்து போய் 5 புலன்களுக்கும் உரிய அவ்வளவு உணர்ச்சிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இதில் யார் அமைதியும் ஆறுதலும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் 6வது அறிவை மட்டும் உபயோகித்து வாழ்கின்றார்கள். யார் கவலையுடனும் ஆசத்துடனும் பொறாமையுடனும் பெருமையுடனும் கவலையோடும் துக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் 5 அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இறைவனை அடையக்கூடிய இறைவனுடைய அளவுக்கு மனம் செல்லக்கூடிய அந்த 6வது அறிவை உபயோகப்படுத்தவில்லை. யார் இரண்டும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ சில சமயங்களில் இறைவன் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். மனம் அப்பொழுதுதான் வேலை செய்கின்றது. பெரும் நெருக்கடிக்குள்ளாக்கப்படும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு கருத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடி வந்தால் மட்டும்தான் இறைவனை என்று திரும்பக்கூடிய அந்த 6வது அறிவு வேலை செய்கிறது. அதுவரையில் இருப்பதை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த மிருக அறிவு மட்டுமே நம்மை நம்மை வழிநடத்துகின்றது. நாம் நம்முடைய கண்களும் காதுகளும் மூக்கும் வாயும் தோளும் நமக்கு அறிவிப்பதைக் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவ்வளவும் பொய்யானது மாயையானது. உலகத்தில் பூமியின் அடிப்படையை மட்டும் நம்பி வாழ வைக்கக்கூடிய அந்த அவ்வளவு அறிவும் மூளையை சார்ந்தது. இந்த மூளையை இயக்கக்கூடியது மனம் என்பது நாம் அறிகிறோம். அந்த மனம் உங்களுடைய மூளையை இயக்க வேண்டுமே தவிர மூளை மனதை இயக்கக்கூடாது. இது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் மூளையின் அளவுக்கு மேலாக நாம் மனதை கொள்வதில்லை. அந்த மனதுக்கு எந்த விதமான சிந்தனையையும் கொடுத்து அந்த மனதை மேன்மையான ஒரு தளத்தில் வைத்து அந்த மனதில் எதுவாக என்னுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றதோ என்னுடைய விருப்பங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அது மட்டும்தான் வாழ்க்கை என்று நான் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய 6வது அறிவை நான் உபயோகிக்கவில்லை. பார்ப்பதையெல்லாம் ஆசைப்படுவது, இன்னும் பார்ப்பதையெல்லாம் இச்சை கொள்ளக்கூடியது என்ற அளவுக்கு தரத்தில் தாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்க்க முடியாத ஒன்று நம்முடைய மனதில் இறைவன் அமைக்கின்றான். சிறப்பான வாழ்க்கை வாழுங்கள். நான் இந்த அகிலங்களை படைத்தேன், உங்களையும் அதன் மீது முக்கிய பிரதானியாக அமைத்தேன், உலகத்திலேயே படைக்கப்பட்ட இனங்களில் மிக மேலான படைப்பினமாக அமைத்தேன், உங்களுக்கு மட்டும்தான் என்னை தியானிக்கக்கூடிய மனமும் என்னை அறியக்கூடிய திராணியும் என்னோடு நெருங்கி சமாதானமாக வாழக்கூடிய அந்த மனதையும் அமைத்திருக்கின்றேன். தவிர வேறு எந்த படைப்பினத்திற்கும் அமைக்கவில்லை. உங்களை நீங்கள் மேலான படைப்பாக கருத வேண்டும். உங்களை நாய்களுக்கு இணையாகவும் பூனைகளுக்கு இணையாகவும் பேய்களுக்கு இணையாகவும் புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் இணையாக மாற்றிக் கொள்ளாதீர்கள். இன்னும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்துவிட்டோம் என்றால், நாய்களை நமக்கு மேலாகவும் புலிகளையும் சிங்கங்களையும் நமக்கு மேலாகவும் மாற்றிக்கொண்டு நாம் அதற்காகவும் சேர்ந்து உழைக்க வேண்டும். உங்களுடைய வரிசனம் அதனை பாதுகாப்பதற்கும் உழைக்க வேண்டும் என்று கூறக்கூடிய அளவுக்கு நம்முடைய தரம் தாழ்ந்துவிட்டது. காரணம், நாம் ஆறாவது அறிவை கொண்டு வாடவில்லை. என்னுடைய நிலைமையானது மிருகங்களை விட கேவலமானது என்பதை இன்று நாம் உணர வேண்டும். மனிதனாக இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய உதவி நமக்கு இருக்கிறதே தவிர, மிருகங்களுக்கு இறைவன் இல்லை என்பதை அறியுங்கள். மிருகங்கள் மனிதனுக்கு அடிமையாக வாழக்கூடியவை, மனிதனுக்கு இரையாகவும் வயிற்றுக்கு உணவாகவும் கூட ஆக வேண்டியவை மிருகங்கள் இருக்கின்றன, இறைவன் அமைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய மனதின் ஆளுமையின் பக்கம் நீங்கள் வாருங்கள். இரவு பகல் இந்த இரண்டில் எது முக்கியமானது என்று கேட்டால், இரவு. இரவிலிருந்து இருளிலிருந்து ஏதும் இல்லாத ஒரு பொருளிலிருந்துதான் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், வெளி உலகத்திற்கு வந்திருக்கின்றேன், அதாவது வெளிச்சமான பகல் உலகத்திற்கு வந்திருக்கின்றேன். இது மனதின் அடிப்படையில் நாம் முதலில் கொள்ள வேண்டிய சத்தியம். என்னுடைய இறைவன் என்னுடைய வாழ்க்கையை முழுமையிலும் இரவை எனக்கு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கின்றான், பகலையும் ஒரு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கின்றான். பகல் என்பது ஏமாற்றம், இரவு என்பது இறைவனுடைய வாக்குகள் அங்கு உங்களுக்கு நன்மையை அளிப்பதற்காக வேண்டி இறங்கிக் கொண்டிருப்பதும், இன்னும் இரவில் உங்களுக்கு மனதின் தெளிவும் அதில் ஓரளவு உறக்கமும் நிம்மதியும் கொண்டு இரவின் முடிவில் பகல் புணர்வதற்கு முன்பாக உங்களை எழுப்புகின்றான். இறைவனை நீங்கள் தியானிக்க வேண்டும். பகல் புணர்கின்றது, நீங்கள் ஏமாற்றத்திற்குள்ளாகி விடக்கூடாது. பார்க்கும் பொருளை கொண்டு ஆசைப்படுவதோ, பார்க்கும் அவ்வளவு அலங்காரங்களையும் இச்சை கொள்வதோ கூடாது என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் விடிக்க வேண்டும். உங்களுக்கு மக்கள் தொகை, ஆண் மக்கள் தொகையும் பெண்களும் அழகாக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளியினாலும் பொன்னாலும் அலங்கரிக்கப்பட்டவையும் குவிக்கப்பட்டவையும் உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளப்பட்ட பெருமைக்குரிய பல தயாரிப்புகள் உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றன. விளைநிலங்கள் எனக்கு வேண்டும் என்று பூமியை அபகரிக்கக்கூடிய அளவுக்கு வெளித்தனமும் அந்த ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் மேலாக ஆகி அந்த அளவுக்கு ஆசையானது பெரும் குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அழகாக்கப்பட்டுவிட்டன. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இவற்றை படைத்தானே அந்த இறைவனிடம் மாபெரும் பொக்கிஷம் இருக்கின்றது, அவனிடம் நீங்கள் திரும்புகின்றீர்களா? இது இறைவனுடைய கடைசி கேள்வி. உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ளுங்கள், மனதின் மீது நிலை கொள்ளுங்கள். அங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களை விட்டு அழியக்கூடியது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். நீங்கள் கவனிக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு நெருக்கமான தேவை இல்லை என்பதையும், ஏனென்றால் அழியக்கூடியவை எதுவுமே எனக்கு தேவையில்லை, அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புவீர்கள். இங்கு உங்களுடைய மனம் விரும்புவது ஒன்று, ஆனால் நாம் தேடி சென்று நம் செயல்களில் அகப்படுவதை பற்றி பிடித்துக் கொண்டு பின்னரும் இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள சம்பாதிக்கவும் வழிகளையும் மனிதர்களுடைய வியாபார யுக்திகளை கொண்டு இன்னும் பணமும் பொருளும் பொண்ணும் வெள்ளியும் நகையும் மக்கள் தொகையையும் பெருக்கிக் கொண்டு ஆதிக்க பலத்திலும் பொருள் பலத்திலும் நான் வாழ்ந்துவிடுவேன் என்று எண்ணுகின்றீர்கள். அவ்வளவும் அறியக்கூடியவை. மனிதனும் இறப்பான், பொருள்களும் அழியும், பூமியும் வறண்டு போகும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு மழை பொழிந்து மீண்டும் அது பசுமையை கொண்டு வந்தால் தவிர, இவ்வளவிலும் தெரிந்திருந்தும் அந்த ஆறாவது அறிவு உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அழியக்கூடியவை இவற்றையா நீங்கள் நம்புவீர்கள்? படைப்பானாக இறைவன் பக்கம் திரும்புங்கள், படைத்தவன் அவன்தான் அவன் பக்கம் திரும்புங்கள், உங்களுக்காக புதிய படைப்பாக கொண்டு வருவான் என்றுமே அழிவில்லாத படைப்பாக தன்புறமிருந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுமையிடம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பான். அவன் பக்கம் திரும்புங்கள் என்று நாம் சொல்லும் இறைவன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நாம் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஆகிவிடுகின்றோம், அலட்சிய போக்கை மேற்கொள்கின்றோம். இவையெல்லாம் சரியல்ல, இதெல்லாம் வேலைக்காகாது, வாழ்க்கைக்காகாது. ஐந்தறிவு மக்களாக வாழாதீர்கள், இறைவனுக்கு வெறுப்புக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆறாவது அறிவை கொடுத்திருக்கின்றான், சிந்தித்து உணர்ந்து தன் புறமிருந்து உள்ள தெளிவை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று. மனிதர்களிடம் எதனையும் கேட்டு வாழாதீர்கள், இறைவனிடமிருந்து அறிந்து தெளிந்து உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சத்தியத்திற்கு ஏதுவானதாகவும் அசத்தியத்திற்கு எந்த விதத்திலும் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளாத வாழ்க்கையாகவும் ஆக்கிக்கொண்டு வாழ்வதற்கான அந்த பாதையை மேற்கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது எங்கேயும் படிப்பதல்ல, ஏற்கனவே இருக்கின்றது. கொஞ்சம் மனதை கவனித்தால் போதும், இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது இருளிலிருந்து வெளிச்சமா வெளிச்சத்திலிருந்து இருளா தெரியாது, அது ஒரு பெரிய கேள்வியாக இல்லை என்று நாம் வெளிப்படையான உலக அறிவை கொண்டு பேசுவோம். ஆனால் உள்ளம் அறிகின்றது, இருளிலிருந்துதான் நான் வெளிச்சத்திற்கு வந்தேன். இரவு முக்கியமா பகல் முக்கியமா என்று கேட்டால் இரவு முக்கியம். அப்படி என்றால் பகல் வாழ்க்கையில் இவ்வளவு தூரத்துக்கு நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோமே, என்னுடைய முயற்சிகளும் உடைப்பும் என்னுடைய படிப்பும் என்னுடைய உலகத்தில் தேடுதல்களும் என்று, இதைவிட இரவின் பகுதியில் எந்த அளவுக்கு முயற்சித்திருக்க வேண்டும் இறைவனுடைய அருளைய நாடு என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனையும் யோசித்து மனதை அலக்கடித்துக் கொள்வதையும், இங்கு போனால் அதிகமாக லாபம் கிடைக்குமா, இவரிடமிருந்து எனக்கு அதிகமாக பாதுகாப்பு கிடைக்குமா, யாரை நாம் நம்முடைய கூட்டு சேர்த்துக் கொள்வது, எவ்வளவு பணம் அபகரிப்பது, எவ்வளவு மரங்களையும் எவ்வளவு பூமியையும் நான் வளைத்துக் கொள்வது, இதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. பூமியை படைத்தோம், இறைவன் என்பதை மறந்துவிட்டோம். வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் உங்களுடைய பதில் இறைவனுக்கு. அப்படியானால் இந்த பூமியில் எனக்கு இந்த பூமி உனக்கு அந்த பூமி என்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே, இது சரிதானா என்று கேட்கும் பொழுது உள்ளம் சரியில்லை என்று கூறும். ஆனால் உலகத்தினுடைய அறிவை கொண்டு ஐந்து அறிவை கொண்டு மட்டுமே வாழக்கூடிய மிருகங்களாக இருக்கும் பொழுது வேறு என்ன வழி என்று கேட்போம். இதைவிட்டால் வழி என்ன என்று கேட்போம். மிருகங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவிதமாக இறைவன் உங்களை வாழ வைக்கவில்லை, அவிதமாக உங்களை படைக்கவில்லை. இருப்பினும் மிருக அறிவை கொண்டு மட்டும்தான் வாழ்வு என்று கூறும் பொழுது அவ்வாறல்ல, படைக்கப்பட்ட எண்ணங்களிலேயே மிக தாழ்ந்த எண்ணமாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று இறைவனுடைய வாக்காக இருக்கின்றோம். மிக உயர்ந்த அழகான அமைப்பில் நாம் படைத்தோம், உங்களுடைய செயல்களின் காரணமாக உங்களை தாழ்ந்தவர்களின் தாழ்ந்தவர்களை காக்கிறோம் என்று அந்த பயம் இருக்கட்டும். இன்று அந்த நிலைதான். நாய்களுக்கு கீழ் நாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், புலிகளுக்கு கீழ் நாம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒருவனை புலி சாப்பிடப் போகிறது, வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று புலி அடிக்கக்கூடாது. அந்த மனிதனை அடித்துக் கொண்டு சாப்பிடுவதை பார்க்க வேண்டும். மிருகங்களை விட கேவலமான அறிவு இந்த மனிதர்களை நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். உலகம் அளவில் மிருகத்தை கொல்லக்கூடாது, மிருகத்திற்கு மனிதன் நிறையாவதை வேடிக்கை பார்த்து அதை படம் எடுத்து போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. மிருகங்கள் நமக்கு எஜமானர்கள். இறைவன் உங்களுடைய நிலைமை காட்டிவிட்டதை அந்த வாக்கியத்தை கவனியுங்கள். படைப்பினங்களை மிக உயரிய படைப்பினமாக நான் படைத்தேன். உங்களுடைய செயல்களின் காரணமாக மிருகங்களை விட கேவலமாக இருந்ததன் காரணமாக மிருகங்களை விட கேவலமாக ஆக்கிவிட்டேன். படைக்கப்பட்ட இனங்களிலேயே உங்களை போன்ற ஒரு கேடுகட்ட இனம் இருக்க முடியாது என்பது என்னுடைய எச்சரிக்கையாக இருக்கின்றது. இன்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், மிருகங்கள் எனக்கு அண்டை அயலார்களாக வாழக்கூடாது, மிருகங்கள் என்னை அன்றி வாழக்கூடாது, மிருகங்கள் என்னுடைய நெருக்கத்தில் அமையக்கூடாது, காடுகள் நீங்க வேண்டும், காடுகள் அடிய வேண்டும், சோலைவனங்களும் பூங்காவனங்களுமாக மாற வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் சொல்லுங்கள். சோலைவனங்களாகத்தான் இறைவன் படைத்தான். ஆரம்பத்தில் நம்முடைய மிருக அறிவின் காரணமாக மிருகங்களையும் கூட்டு சேர்த்தான். நம்மோடு சோலைவனங்களுக்கு பதிலாக காடுகளாக மாறியன. விசாலமான பாதைகள் நெருக்கடியும் இன்னும் பயங்கரமான பாதைகளாகவும் முற்றை பாதைகளாகவும் இருளைந்த பாதைகளாகவும் மாறின. இனியும் மோசமானது. நீங்கள் உங்களுடைய காடுகளுக்கும் செல்ல முடியாது, வெளியேறுங்கள். காடுகள் எல்லாம் மிருகங்களுக்குத்தான். நீங்கள் உங்களுடைய தெருக்களில் வந்துவிடுங்கள், காட்பாளங்களில் வாடுங்கள். இவ்விதமாக நம்முடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. நாம் மிருகங்களாக இருப்பதன் காரணமாக நம்முடைய இறை உணர்வின் பக்கம் என்றென்றும் நாம் வாழ வேண்டியதாக இருக்கின்றோம். கொஞ்சம் கூட நாம் நம்முடைய மனதில் சந்தேகம் சொல்ல வேண்டாம். நாம் மெழுகு அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவின்றைய பொழுது எனக்கு எப்பொழுது முக்கியமாக தெரிகின்றதோ அப்பொழுதுதான் நான் மனிதனாக மாற ஆரம்பிக்கின்றேன். இறைவனிடம் என்னுடைய வாக்கியங்களை நான் கேட ஆரம்பிக்கின்றேன். இரவு பொழுதில் பகல் பொழுதில் பூமியில் இருக்கிற அவ்வளவையும் பார்க்க முடியும். இரவு வரும்பொழுது வானத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், பூமியை பார்க்க முடியாது. நம்முடைய கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கு காரணம் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் இந்த இருளில் இறைவன் பங்கம் செய்வதன் காரணமாக. என்னுடைய நாட்டம் குறைகின்றது. இப்பொழுது இந்த ஐந்து புலன்கள் மிருக அறிவுக்கு ஏதுவான இந்த ஐந்து புலன்கள் மட்டுமே கொண்டு நான் வாழ்ந்த அந்த பகல் வாழ்க்கை முடிகின்றது. இரவினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும் போது கொஞ்சம் அமைதி ஏற்படுகின்றது. இப்பொழுது தூக்கமும் வர ஆரம்பிக்கின்றது. அவ்வளவையும் நான் மறக்கின்றேன். என்னுடைய உலக வாழ்க்கை இப்பொழுது முக்கியமல்ல, தூக்கம் முக்கியம். நான் படுக்கைக்கு செல்கின்றேன். எந்த வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது? அமைதியும் தூக்கமுமா அல்லது உழைப்பும் களைப்பும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய உலக அடிப்படையிலான பகல் நேர வாழ்க்கையா என்று கேட்டால் உங்களுடைய பதில் நிச்சயமாக இறைவன் மாபெரும் பாக்கியமாக பகலை மங்கச் செய்து இறைவனுடைய அந்த நிம்மதியையும் அழகையும் எனக்காக உயர்த்தக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தையும் பூர்த்தியாக இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். இறைவனுக்கு நாம் எல்லா புகழும் என்று கூறக்கூடிய அந்த பாதையின் மீது நாம் அமைய வேண்டும். இரவில் இறைவனை தியானிக்காமல் இறைவன் யார் என்பதை உணராமல் தூங்கக்கூடாது. அத்தியாயம் 41 வசனம் 37 இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளவைதான். பூமியின் பக்கம் வரவே இல்லை. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளவைதான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வையே அழைப்பவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கு பணிந்துவிடும். இந்த சூரியனும் சந்திரனும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சத்தில் மங்கி போனதை சந்திர வெளிச்சம் காட்டக்கூடியதாக இருக்கும். வெளிச்சத்தின் பக்கம் நீங்கள் உங்களுடைய ஐந்து புலன்களை கொண்டு வாடக்கூடிய சூழ்நிலையில் அழகாக இருக்கிறது என்று மட்டுமே கூறுவீர்கள். அந்த அழகாக இருக்கிறது என்றால் ஒரு பொருள் அழகாக இருக்கின்றது, ஒரு கடைக்கு செல்கின்றேன், ஒரு பொருள் அழகாக இருக்கின்றது, ஒரு துணி அழகாக இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் அது எனக்கு வேண்டும் என்று பொருள். உள்ளத்தினுடைய அடித்தளத்தில் அது எனக்கு வேண்டும் என்று இருக்கின்றது. அது எனக்கு ஆசை கொள்கின்றேன் என்று இருக்கின்றது. அது எனக்கு வேண்டும், கிடைக்க வேண்டும். இன்னும் வேட்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, அழகாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது சந்திரனின் அழகை காட்டுகின்றான். அப்படி என்றால் அது எனக்கு வேண்டும், அதனுடைய செயல்பாடு எனக்கு வேண்டும், அதனுடைய நன்மைகள் என்ன இருக்கின்றதோ எனக்கு வேண்டும், அதில் என்னென்ன இருக்கின்றதோ அவ்வளவு பாக்கியங்களும் எனக்கு வேண்டும் என்று பொருள். படைத்தவனாகிய அவன் பக்கமே நீங்கள் திரும்புங்கள். அவனுக்கு நிகரான படைப்பாளன் இல்லை என்பதையும் அறியுங்கள். சூரியனுடைய பார்க்க முடியாது, அதற்கு பதிலாக அதனுடைய பிம்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அறியக்கூடியவை சூரியனும் அறியும். இந்த வெளிச்சமும் பகல் நேரம் முடியும் பொழுது மங்கி போகும். இவையும் நாளடைவில் அடியும், ஒவ்வொரு பொருளும் அடியும். அடியக்கூடியவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக்கிக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நல்ல நிலைமையில் நம்மை படைத்திருக்கின்றான். ஆறாவது அறிவை கொண்டு வாடக்கூடிய மாபெரும் சக்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை கொண்டு படைத்திருக்கின்றான். அதற்கு மாறு செய்ய வேண்டாம். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அவன் பக்கமே நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். அவன் யார் என்று கேட்கும் பொழுது என்னை படைத்தான், எனக்கு முன்பாக பூமியை படைத்தான், வானங்களையும் ஒழுங்கமைத்தான், வானங்களிலிருந்து அவ்வளவு பாக்கியங்களையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் கோலங்கள் இன்னும் நாம் அறியாததையும் இன்னும் படைத்துக் கொண்டிருப்பவற்றையும் அவற்றுடைய செயல்பாடுகளையும் அவற்றின் தன்மைகளையும் இந்த பூமியின் கால்களுக்கிடையில் கொண்டு வந்தான். அதன் மீது என் கால்கள் பதிந்தன. இவ்வளவு பாக்கியம் கொண்டிருக்கிற மாபெரும் அரசாங்கத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன். எந்த அடிப்படையில் திரும்புகின்றேன் என்றால் மனதின் அடிப்படையில் தான். உங்களுடைய இறைவனுடைய வாழ்க்கை பாதை மனதில் இருந்து ஆரம்பமாகின்றது. வெளிப்புற புலன்களுக்கு இந்த ஒளி மங்க ஆரம்பிக்க மனதின் புலன் விசாரணை தொடங்குகின்றது. எது சரி எது தவறு என்பதை எங்கு நான் தியானிக்க ஆரம்பிக்கின்றேன். அதற்கு முன்பாக உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்ப வேண்டும். பொய்யை நம்பி வாழ்ந்து முடித்தாகிவிட்டது. பகல் பொழுது முடிந்துவிட்டது. இறைவன் பொழுதுக்கு நான் வருகின்றேன். என் இறைவனே, அந்த பகலானது மங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இறைவன் நீங்கள் திரும்ப வேண்டும். பகலும் இரவும் ஆரம்பிக்கக்கூடிய முடிந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த புள்ளியின் மீது நீங்கள் அமைய வேண்டும். அந்த நேரத்தில் புதிய உலகுக்கு நீங்கள் தயாராகின்றீர்கள். மனம் என்ற உலகுக்கு பெரும்பாலும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்திலும் இரவு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுடைய துயரங்களும் உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய துன்பங்கள் அதிகமாகும். மனதளவில் ஏதோ ஒரு கலக்கம் ஏற்படும். அதுவும் எப்பொழுதாவது நமக்கு வந்து ஒரு நஷ்டமோ வாழ்க்கையில் நெருக்கடியோ ஏற்பட்டுவிட்டது என்றால் பகல் நேரங்களில் அவ்வளவாக தெரியாது. ஆனால் இரவு மங்கும் பொழுது அந்த துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் மனத்தினுடைய வேதனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். எங்கு கெட்ட சக்திகள் நம்மை சூழ்ந்து கொண்டன என்பதை அறிய வேண்டும். இறைவன் ஒருவனை பற்றி நாம் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனிடமிருந்து நமக்கு ஒரு செய்தி வந்துவிட்டது, இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று. தெளிவாக நாம் அறிய வேண்டும், மனதில் இறைவனுடைய வாக்குகள் இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு அங்கு இறங்கிவிட்டது. ஏனென்றால் அந்த மங்கக்கூடிய சூழ்நிலையில் இரவின் ஆரம்ப பொழுதுகளில் நிச்சயமாக கெட்ட சக்திகளும் புரிந்து கொள்ளும். நல்ல சக்தியும் இருக்கிறது, கெட்ட சக்தியும் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிய வேண்டும். கெட்ட சக்திகள் மனதுக்கு பெருமாற்றாமையை தந்துவிடுகின்றது, மனக்கலக்கத்தை தந்துவிடுகின்றது. நல்ல சக்தியோ அருளையும் ஆதரவையும் கொண்டு அமைதியை அளிக்கின்றது. உங்களுக்கு ஒரு அழகான வாக்காக நாளை எப்பொழுது நல்லபடியாக கொடுக்கும் என்று அந்த வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் இறங்குகின்றது. ஓரளவுக்கு சமாதானம் அடைகின்றோம். பின்னர் கெட்ட சக்திகளும் கூறுகின்றன. அறிய வேண்டும், இந்த கெட்ட சக்திகள் என்ன, நல்ல சக்தி என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கெட்ட சக்திகள் அவ்வளவும் துர்சக்திகள், உங்களுக்கு தெரியும். அசுர சக்திகள் என்பது தெரியும். சைத்தானுடைய சக்திகள் அவ்வளவும் கெட்ட சக்திகளாக புரிந்து கொண்டிருக்கின்றன. பகல் பொழுதையும் சைத்தான் தான் நம்மை ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கி காட்டினார். இறைவனை மறக்கச் செய்து இந்த பொருள்களின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சைத்தான் தான் அறிவிக்கின்றான். கெட்ட சக்திகளுடைய ஒட்டுமொத்த உருவம் சைத்தான். மனம் என்ற ஒன்று முழுமையாக நீக்கிவிட்டால் உங்களுடைய ஐந்து புலன்களும் சைத்தான்கள் என்று அறிய வேண்டும், மிருக குணங்கள் என்று அறிய வேண்டும். மனிதனாக நாம் படைக்கப்பட்டு மிருகங்களாக மாறிவிட்டோம் என்பதை தெளிவாக அறியுங்கள். வெறுமனே கெட்ட சக்தி இருக்கிறது, கெட்ட சக்தி சுமந்து கொண்டது, இதற்கு பரிகாரம் என்ன என்று தேடிக் கொண்டிருக்காதீர்கள். மனதை கைவிட்டீர்கள், அவ்வளவுதான். மனதில் இறைவனுடைய வாக்கு மட்டும்தான். அங்கு இறைவனை நினைக்காதன் காரணமாக இறைவனுடைய வாக்கு மங்கி போகின்றது. சைத்தானுடைய பேச்சுகள் அதிகமாகின்றன. நீங்கள் எந்த ஒரு நன்மையான காரியத்துக்குள்ளும் நுழையும் பொழுது உங்களுடைய இறைவனமிருந்துள்ள வேத வாக்கை நீங்கள் திறக்க ஆரம்பிக்கும் பொழுது சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கின்றீர்கள். இப்பொழுது இரவு நேரம் வந்துவிட்டது, பகல் மங்கிவிட்டது, இனி உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட இருக்கின்றது. மனதில் கலக்கங்களும் வேதனைகளும் சோதனைகளாக உருவாக ஆரம்பித்து விட்டன. மனதில் பயம் பற்றி கொண்டு விட்டது. மனம் வெகுவாக கவலைக்குள்ளாகி பெரும் பாதிப்பில் பெரும் விரக்தியில் இருக்கும் நிலையில் நாம் அறிய வேண்டும், இதற்கு முன்பாக இறைவனுடைய வாக்கு இறந்துவிட்டது. எந்த கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். இது இருக்கக்கூடாது, இது நீங்க வேண்டும் என்ற அந்த வாக்கு இருக்கின்றது. அது யாரிடமிருந்து? இறைவன் ஒருவனிடமிருந்து. தேவ தூதர்கள் இருக்கின்றார்கள். தேவ தூதர்களை மலக்குகள் என்று கூறுகின்றோம், வானவர்கள் என்று கூறுகின்றோம். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் இறங்குகின்றார்கள். தன் செய்தியை உங்களை எதிர்த்து அமைக்கின்றார்கள். நீங்கள் நல்ல சக்தியை நம்புவதைப் போன்று கைத்தங்களை நம்புவதைப் போன்று, கெட்ட சக்தியை நம்புவதைப் போன்று கைத்தங்களை நம்புவதைப் போன்று நல்ல சக்தியை நம்ப வேண்டும். மலக்குகள், வானவர்கள், தேவ தூதர்கள் இருக்கின்றார்கள் என்று. அந்த தேவ தூதர்கள் வேத வாக்குகளுக்கு அவர்கள் உரிமை உரிய நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த வாக்குகளை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இறைவனை நம்புபவர்களாக இருந்தால், இறைவனால் மட்டுமே அழகான காரியங்களையும் நிரந்தரமான நன்மையையும் பூர்ணமாக நமக்கு அளிக்க முடியும் என்று அந்த ஒன்று இறைவனால் மட்டும்தான் முடியும் என்று நீங்கள் எண்ணிருந்தால், உங்களுடைய எண்ணம் இதுவாக இருந்தால், நிச்சயமாக அதுதான். நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தீமைகளே சுத்தமாக தீண்டாத நன்மைகள் மட்டும் எனக்கு வேண்டும் என்றும், அந்த நன்மைகளின் வாழ்நாள் முழுமைக்கும் என் சந்ததிகளுக்கும் நெருக்கமாக கிடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால், அது யாரிடமிருந்து வந்திருக்க முடியும்? அது இருக்கிறதா இல்லையா? இப்பொழுது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? வேண்டும். அப்படியானால் அது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதனை யார் அமைத்தது? வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியான அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அறிய வேண்டும். அவன் நம்முடைய அசுத்தத்தை பார்க்கின்றான். நேரடியாக பேசினால் புரியாது. தன்னுடைய இந்த வேத வாக்கை ஒளிப்படுத்துவதற்காக தன்னுடைய தூதர்களை, தேவ தூதர்களை, மலக்குகளை, வானவர்களை அனுப்புகின்றான். உங்களுடைய இருதயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய மனம் அமைதி பெற வேண்டி, சமாதானம் அடையுங்கள் என்று அந்த மனம் அமைதி பெற வேண்டும். இதற்காக உங்களுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இறைவனிடமிருந்து உங்களுடைய மனதை பாதுகாக்கும் வண்ணமாக அந்த வேத வாக்குகளை நீங்கள் அறிகின்றீர்கள். எந்த கஷ்டமும் இல்லாத, நஷ்டமும் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று இரவின் பொழுதில் நீங்கள் அந்த இரவு உருவாவதற்கு முன்பாக, என் இறைவனே, என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கின்றது. இரவு என்பது வாழ்க்கையின் ஆரம்பம், பகல் என்பது வாழ்க்கையின் முடிவு. உன்னுடைய உலகத்தில் நான் சந்திக்க இருக்கின்றேன். இனி இரவு என்ற அந்த நேரத்தில் மனிதர்களோடு உறவாடுவதோ, மனிதர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு செயல்படுவதோ முடியாத காரியம். இரவு நெருங்கிவிட்டது. பகல் பொழுது ஆரம்பிக்கும் வரையில் நான் தனித்து விடப்படுகின்றேன். இப்பொழுதுதான் இறைவன் நம்மோடு பேச ஆரம்பிக்கின்றான். ஆனாலும் நாம் இதுவரையில் என்னுடைய எண்ணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு நல்லபடியாக வெளிய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அவ்விதமாக அல்ல. உங்களுடைய எண்ணம் நாளைக்கு என்ன நிகழ்மோ, என்ன கேடு நிகழ்மோ என்பதுதான் உங்களுடைய எண்ணம். நன்மையாக அமைய வேண்டும், கேள்வி நிகழக்கூடாது என்று சொல்வது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அந்த வாக்கு உறுதியானது. வாக்குறுதியில் இறைவனை விட அழகானவன் யாரும் கிடையாது. அவனால் முடியாது எதுவும் இல்லை. நான் அதனை அலட்சியப்படுத்தியவர்களாக, அது என்னுடைய வார்த்தை என்று கூறுவதன் காரணமாக பிரார்த்தனை என்ற ஒன்று இல்லை. பெரும்பாலும் நான் சுகமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. இல்லை, பிறகு ஏன் கவலை கொள்கின்றீர்கள்? உங்களுடைய கவலையான முகம் காட்டுகின்றது எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் ஒன்றும் எண்ணமாக கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கூறி அதற்கு விரோதமான எண்ணத்தை கொண்டுதான் கவலைப்படுகின்றீர்கள். கவலை என்பது நான் அந்த நிமிடத்தில் இறைவன் எனக்கு இதற்கு நான் எதனை கொண்டு கவலைப்படுகின்றேனோ அதற்கு நேர் அழகான மேலான மேன்மையான வாக்கை அமைத்திருக்க நான் அதனை அலட்சியப்படுத்தி அதற்கு எதிராக மனம் கொண்டிருக்கின்றேன். நான் இறைவனுக்கு விரோதமாக இப்பொழுது நான் கேட்கின்றேன், எனக்கு சுகமாக்கூடும் என்று கேட்கின்றேன். அது பிரார்த்தனை இல்லை. முதன்மையாக இறைவன் அறிவித்தது சுகமாக வேண்டும் என்று, சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் தான் அறிவித்தான். ஆனால் நான் சுகமான வாழ்க்கை அமைய முடியாது. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, வேதனைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும், நோய்களும் சுகமும் மாறி மாறித்தான் வரும் என்று உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் மிகைப்படுத்தி அதில் பெருமையும் கொண்டவர்களாக நாம் மற்றவர்களிடம் கூறி வந்தோம். நாமும் பெருமை கொண்டவர்களாக அதை குறித்திருந்தோம். வாழ்க்கை என்றால் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று அப்படியே அறிவு கூறுகின்றான். இப்பொழுது உங்களுடைய மனதை கேளுங்கள். உங்களுடைய மனதில் என்றென்றும் சுகமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, மேன்மையுடைய வாழ்க்கை, ஒரு நாள் பொழுதை போன்று மறுநாள் இல்லை, வித்தியாசமானதும் மேலானதும் இன்னும் ரம்யமானதும் வேண்டுமா வேண்டாமா என்று உங்களுடைய மனதில் இருக்கிறதா என்று கேளுங்கள். நிச்சயமாக இருக்கின்றது. எந்த ஒரு நாளும் முந்தைய நாளை விட அழகாக இருக்க வேண்டும் என்று தவிர முந்தைய நாளை விட கீழாக இருக்கக்கூடாது என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதுவும் உங்களுடைய மனதில் இருக்கின்றது. ஆனாலும் நாம் செவிடர்களாக ஆகிவிட்டோம். செவிதாற்றுவதில்லை, கேட்பதில்லை. உள்ளம்தான் உங்களுடைய இறை இல்லம் என்பதை மறந்துவிட்டீர்கள். நீங்களாக கட்டிடங்களை கட்டி வைத்துக் கொண்டு இது மசூதி, சர்ச், இது கோயில், தர்கா என்று ஆட்சி கொண்டிருக்கிறதை தவிர உள்ளத்தில் யார் பேசிக் கொண்டிருப்பது இறைவனை தவிர? அப்படியென்றால் இறைவன் எங்கிருக்கின்றானோ அதுதான் அந்த என் மனசு. நான் அவனுக்கு முற்றிலுமாக அடிப்பணியக்கூடிய இடம் அது ஒன்றுதான். ஏற்றுக்கொண்டேன் என்று சிரம் பணிய வேண்டிய இடம் அது ஒன்றுதான். சிரம் பணியக்கூடிய இடம் மகிழ்ச்சி உங்களுடைய கோயில்கள், உங்களுடைய இறை இல்லங்கள். நீங்கள் அந்த இறை இல்லங்களில் வாழ வேண்டுமே தவிர மூளையில் வாழாதீர்கள். மூளைக்கும் இருதயத்திற்கும் இடையே இறைவனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. அந்த இருதயத்தின் மீது இறைவனுடைய ஆதிக்கம் மட்டும்தான். ஆனால் கெட்ட சக்திகளை அதன் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு விட்டதன் காரணம் இறைவனை மறந்தோம். அந்த நேரத்தில் கெட்ட சக்தி உட்கொண்டன. இறைவனுடைய அனுமதி கொண்டேதான் இறைவன் உங்களுக்காக எச்சரிக்கை செய்கின்றான். எப்பொழுது என் நினைவை விட்டும் நீங்கள் தவறுகின்றீர்களோ, மாபெரும் அருளாளன் நான், உங்களுடைய அருளுக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்களோ பொருளின் அடிப்படையில் சொல்கின்றீர்கள். அருளில் இருந்துதான், என்ற அனுமதியை கொண்டுதான், என்ற அனுமதி அருளாக இருக்கின்றது. அதை கொண்டுதான் பொருள்கள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்ற அனுமதி இல்லை என்றால் இந்த பூமி வறண்டு காய்ந்து இறந்து கிடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தண்ணீர் இல்லையே, எல்லாம் பட்டு போய்விட்டதே, உயிரினங்கள் வாழ முடியாது என்ற அளவு வரும் பொழுது இறைவன் தன் புறத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். உங்களை அந்த நெருக்கடிக்கு வாழ்வா சாவா என்ற அளவுக்கு கொண்டு போய் இப்பொழுது கொடுத்தாலாவது எந்த நினைவுகளா என்பது காரணமாக அந்த அளவுக்கு தண்ணீர் வறண்டு போய் இனி தண்ணீரே கிடையாது என்ற அளவுக்கு நாம் வரும்பொழுது கொடி பெயர வேண்டி இருக்குமோ என்ற அளவுக்கு வரும்பொழுது இறைவன் அளிக்கின்றான். தன்புறத்திலிருந்து கொட்டும் மழையை எங்கு பார்த்தாலும் பசுமை. எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுத்தி இறுதியாக நமக்கு அறிவிக்கின்றான் என்றால், இந்த நேரத்தில் அறிவித்தலாவது இனி என்றென்றுமே இறைவன் ஒருவனை தேவையில் கதியில்லை என்ற அளவுக்கு ஆவீர்கள் என்பதன் காரணமாகத்தான். ஆனால் இறைவன் தன் அருளை கொடுக்க எதற்காக இதற்கு முன்னர் இறைவன் அழித்துக் கொண்டிருந்தானோ அப்படியே மறந்துவிடுகின்றான். மனிதன் பெரும் அநியாயக்காரனாகவும் நன்றி மறந்தவனாகவே இருக்கின்றான் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. நாம் இறைவனிடமிருந்து ஒரு சொல்லை மனதில் எந்த ஒரு மூச்சிலும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொருளை கொண்டு நீங்கள் வாழும் காலம் என்றால் அதை கேட்க முடியாது. அருள் வேண்டும் என்று விரும்புங்கள். இரவு நேரம் ஆரம்பமாகின்றது உங்களுக்காக. அந்த பொழுதில் இறைவனை அதிகமாக தியானியுங்கள். என்ன தியானிக்க வேண்டியிருக்கிறது என்றால், அவன் கூறக்கூடிய அழகான வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுடைய கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நல்ல வாழ்க்கை வேண்டும். பல சமயங்களை நான் கூறுகின்றோம், மற்றவர்களும் கூறுவார்கள், கவலையோடு இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு நல்லபடியாக விடியும், கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்கின்றான், தெய்வம் இருக்கின்றது, கடவுள் இருக்கின்றான் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கே அந்த துன்பம் வரும்பொழுது அவர்கள் அதை மறந்துவிடுவார்கள். என்றாலும் அந்த நேரத்தில் நாம் அதனை கேட்கும் பொழுது விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று நாம் அந்த இறைவனுடைய வாக்குகளுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். நல்ல வாழ்க்கையில் வேண்டும் உங்களுக்கு இறைவனுடைய அறிவிப்பு இது என்று தேவ சூதர்கள் வானவர்கள் உங்களுடைய இருதயங்களை திறந்துகின்றார்கள். நல்ல சக்தியினுடைய சூழல் அப்பொழுதே நீங்கள் பேச்சாண்டம் இருந்து பாதுகாப்பு தருகின்றேன் இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய திரும்புங்கள். உங்களுடைய ஐந்து அறிவு எதை கற்பித்ததோ கவலையாக அதை விட்டும் பாதுகாப்பு தருகின்றேன். சைத்தான் என்பது எங்கே இருக்கின்றான், கெட்ட சக்திகள் என்பது நமக்கு அப்பால் எங்கே இருக்கிறது என்பதில்லை. உங்களுடைய கண்களும் காதுகளும் மூக்கும் வாயும் தோளும் இதுதான் உங்களுடைய கெட்ட சக்திகள். அறியக்கூடியவை நீங்கள் ஆசைப்பட்டது இச்சை கொண்டது அவ்வளவு உங்களுக்கு இல்லை, கொலை வந்துவிட்டது. உங்களுடைய ஐந்து புலன்களை கொண்டு நீங்கள் அறியக்கூடிய அந்த மிருக அறிவுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இந்த மிருக அறிவிலிருந்து அவனை பாதுகாத்துக் கொள் இறைவனை என்று இறைவனுடைய உலகத்தில் நுழைய இருக்கின்றீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் தடம் கொண்டுவிட வேண்டாம். இப்பொழுதும் இருளில் இருக்கின்றீர்கள். பகல் வெளியாகிவிட்டது. இருந்த போதிலும் கவலை நீங்கவில்லை, துன்பம் நீங்கவில்லை, மன கஷ்டங்கள் நீங்கவில்லை. ஆனாலும் இறைவனுடைய வாக்குகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் வேண்டாம் என்று. எந்தெந்த கஷ்டமெல்லாம் இருக்கின்றதோ அது வேண்டாம் என்று இறைவனுடைய வாக்கு அங்கே இருக்கத்தான் செய்கிறது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா அந்த இறைவனுடைய வாக்கை? இப்பொழுது நான் இருள்கள் இருக்கின்றேன், இவற்றை விட்டு விலகிவிட்டேன், ஐந்து அறிவு மிருகப் புலன்களை விட்டு விலகிவிட்டேன் என்று யாராவது அறிவித்து வருகின்றேன் என் இறைவன் கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும்தான் நான் கேட்கின்றேன். நீங்கள் உங்களுடைய தூதர்கள், வானவ தூதர்கள், தேவ தூதர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய இறைவன்பால் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்மையை கொண்டு, நற்செய்தியைக் கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் திரும்புங்கள். வெளிப்பார்வை இருக்கிறது, இது அகப்பார்வைக்கு விரோதமானது. ஐந்து புலன்களுக்கு நமக்கு தீனிப்படக்கூடிய இந்த வெளிப்புலன்களை விட்டும் உள் உணர்வுக்கு அகப்பார்வையின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் அகப்பார்வை உடையவராக இருப்பதை இறைவன் விரும்புகின்றான். புறப்பார்வையில் தொலைந்து சீரழிந்தவர்களாக வாழ்வதை இறைவன் நிச்சயமாக விரும்பவில்லை. உங்களுடைய அறிவு எல்லாமே இந்த புறப்புறங்களை கொண்ட மிருக அறிவு தான். சயின்டிபிக் அறிவு எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்தால் நம்புவேன் என்று கூறக்கூடிய இந்த சயின்டிபிக் அறிவு, பார்க்காவிட்டால் நம்ப முடியாது. நாங்கள் 21 நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உயிர் தானே உங்களை வாழ வச்சுட்டு அதை பார்க்க முடியும், உயிரை பார்க்க முடியும். உயிர் முக்கியமா அல்லது உடல் முக்கியமா? உயிர் வாழ்க்கை உடல் வாழ்க்கை எது வேண்டும்? நான் உயிர் வாழ விரும்புகின்றேன் என்று கூறுவே தவிர உடல் வாழ விரும்புகின்றேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அசிங்கமாக இருக்கும் கேட்டதற்கு. ஆனால் வாழ்க்கையை முழுமையும் உடல் வாழ்க்கைக்கு, உடல் வாழ்க்கைக்கு, உடல் வாழ்க்கைக்கு என்றே நாம் போய் கொண்டிருக்கின்றோமே. ஏன் மிருகங்களை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த மிருக அறிவிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் மிருகங்களாக வாழக்கூடாது. ஐந்து அறிவு மிருகங்களாக வாழ்ந்தது போதும். இறைவன் பக்கம் திரும்புங்கள், இறை உணர்வின் பக்கம் வாருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இறை உணர்வு பொழுது கற்பிக்கப்படுகின்றது. உயிர் வாழ்க்கையா உடல் வாழ்க்கையா? எது உயிர் வாழ்ந்தால் உடல் வாடும், உயிர்ந்தால் உடல் இருக்கும், அவ்வளவுதான். உயிரோட்டத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது, உடல் பாதிப்பு ஏற்பட்டுவிடும், நோய்கள் ஏற்பட்டுவிடும். உயிர் வாழ்க்கைக்கு முக்கியமானது மனதில் இருக்கக்கூடிய நற்செய்திகள். வானவ தூதர்கள் உங்களுக்காக, இறைவனுடைய தூதர்கள் வந்திருக்கின்றார்கள் உங்களுடைய செய்திகளை கொண்டு. அந்த செய்தியின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். தூதர்களை பின்பற்றுங்கள். உங்களுடைய தூதர்கள் இறைவனிடமிருந்து நேரடியாக உங்கள் மீது இறங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது நற்செய்திகளை கொண்டு யாரும் இல்லை, நல்ல சக்தி என்று புரிகின்றீர்களே அது மட்டும்தான். அந்த தூதர்களை பின்பற்றுங்கள். இறைவனுடைய வாக்கு என்பதையும் நீங்கள் அறியுங்கள். இறைவனையும் பின்பற்றுங்கள், தூதர்களையும் பின்பற்றுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். பின்பற்றுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நல்ல சக்திகளை நம்பியே ஆக வேண்டும். இப்பொழுது நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், இறைவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டது, இறைவனை ஏற்றுக்கொண்டது சமமானதாக இருக்கின்றது. நல்ல வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா என்று உங்களிடம் கேட்கும் பொழுது உங்களுடைய பதில் என்ன? நல்ல வாழ்க்கை வேண்டும். ஆகவே இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள். நன்மையாகவும் இறைவனும் என்று மட்டும்தான், வேறு யாரும் கையாது. கெட்ட சக்தி என்று கூறுவீர்கள், நல்ல சக்தி என்று கூறுவீர்கள். நன்மையை ஏற்றுக்கொண்ட வேண்டும், எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், இறைவனை விரும்புகின்றீர்கள். இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டு பழகவில்லை. யாருடைய வாக்கு என்று தெரியாததன் காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் நன்றாக வாழ விரும்புகின்றேன் என்று நான் கூறுவதன் காரணமாக அது என்னென்னமாக மாறிவிட்டது. நீங்களும் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. உங்களுடைய கவலை குறைந்த முகம் காட்டுகின்றது, நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி காட்டுகின்ற கவலை என்ற முகம். நீங்கள் எண்ணுவது இறைவனுடைய வாக்குக்கு விரோதமாக. பிறகு இறைவனுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று கூறும்பொழுது நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள், குழப்பவாதிகளாக மாறிவிட்டோம். நான் ஏற்றுக்கொண்டேன், நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். இறைவனிடம் இருந்துள்ள வாக்கு அது இறைவன் நேரடியாக என்னிடம் பேசியதா அல்லது அவனுடைய கூதர்கள் மூலமாக அறிவித்ததா? வானவர் சோதர்கள் மூலமாக, நிச்சயமாக வானவர் சோதர்கள் மூலமாக அறிவித்ததுதான். ஏற்றுக்கொண்டேன். இறைவன் நம்மிடம் பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு தூய்மை இல்லை, ஆனால் தன்னுடைய வானவர்களை அனுப்பி பேச செய்கின்றான். நம்முடைய தூய்மையை கருதி அவர்களை உங்களுக்கு நிச்சயமாக தோழர்களாகவும் நண்பர்களாகவும் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பக்க பலமாக உங்களை சூழ்ந்து அமைந்துவிடுகின்றார்கள், நற்செய்தியை கொண்டு வருகின்றார்கள். நீங்கள் சமாதானம் அடையுங்கள், சலாம் அடையுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது நான் சமாதானம் அடைந்தவர்கள் என்று இருக்கின்றேன் என்று கூறுங்கள். இதைவிட சொல்லால் அடங்கியவர்கள் யாரும் இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களை முதன்மையான விரும்புகின்றேன், நேரடியாக உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னிடமே நான் திரும்பக்கூடிய முதன்மையானவனாக இருக்கின்றேன். வேறு யாரையும் என்னை வைத்து உன்னுடைய உன்னுடைய வார்த்தைக்கு மனிதர்களாலும் முடியும் என்று என்னை வைத்துக் கொண்டு நான் செல்லக்கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் மிருகங்கள், மிருகங்கள் போன்று வாழ்பவர்கள். இருந்தாலும் தங்களுக்கு மேலாக ஒரு மனிதன் கிடையாது என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் இந்த பெருமை கொண்ட மனிதர்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய உங்களுடைய இரண்டு பணிகள் என்று திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். எப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் ஆறாவது அறிவின் பக்கம் வருகின்றீர்கள், அங்கு இறைவனுடைய வாக்குகளை மட்டும் கேட்க இருக்கின்றீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கை எங்கு அமைந்திருக்கின்ற இதற்கு அப்பால் வெளியில் இல்லை. எந்த ஒரு நல்ல விஷயமாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாக்கு அல்ல, இறைவனுடைய வாக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய கைகள் தேடிக்கொண்ட வினையின் காரணமாக நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தின் பொருள்களை மட்டுமே நம்பி, அழியக்கூடிய பொருள்களை நம்பி நீங்கள் வாழ்ந்தீர்கள். நீங்கள் பொருள்களை சம்பாதித்தீர்கள், அபகரிக்கவும் செய்தீர்கள். ஆனால் அறியக்கூடியவை உங்களை வெற்றும் அறிந்தே தீரும், ஒரு நாள் நஷ்டம் ஏற்படும். அன்று நீங்கள் கவலைக்குள்ளாகி இருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் சம்பாதித்ததை உங்களுக்கு நான் கொஞ்சம் அதை ருசிக்க செய்தேன், என்றாலும் உங்களை வாழ்விக்க வேண்டியது என் மீது பொறுப்பாக இருக்கின்றது. யாரொருவருக்கும் அது படைக்கப்படும் பொழுது அவருக்கென்று வாழ்க்கைக்கான ஒரு தகுதியை, வாழ்க்கைக்கான ஒரு கால தவணையை நிர்ணயித்திருக்கின்றேன். அந்த தவணை முடியும் வரையில் பாதுகாக்க வேண்டியது இறைவனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக இறைவன் தன் மீது உங்களை பாதுகாக்க வேண்டி பொறுப்பேற்றுக் கொண்டவன். அந்த வாக்குறுதியில் அவன் வீர மாட்டான் நிச்சயமாக. எனவே உங்களுடைய வாக்கை பற்றி கவலைப்படாதீர்கள். இறைவனிடமிருந்து உள்ள வாக்கு உங்களை தனித்தே படைத்தேன், உங்களை ஒரு காலத்தோனையின் மீது வாழ்க்கைக்கு அனுமதித்தேன். அந்த காலத்தோனை முழுமையிலும் உங்களை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நாமோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னை இணை வைக்கின்றேன். இந்த இணை வைக்கும் காலத்தை மட்டும் இறைவன் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். எனவேதான் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அவனிடமிருந்து சுகமும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவன் மகத்தான அருளாளன், மிகவும் மன்னிப்பவன், கருணை மிக்கவன், பரிவுடையவன். எனவே அந்த பரிவை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சமாவது அவனுக்கு நன்றியோடு என் இறைவனே, நீ என்னை நேர்வழியில் நடத்து, நீ என்னை சைத்தானுடைய தீமைகளிலிருந்தும் தூண்டுதல்களிலிருந்தும் என் ஐந்து படன்களினுடைய தூண்டுதல்களிலிருந்தும் விஷயங்களை பாதுகாத்துக்கொள் என்று கேளுங்கள். சைத்தான் என்பது பெற்ற சக்தி என்பது வேறு எதுவும் அல்ல. நல்ல சக்தியாக எப்படி ஆறாவது சக்தியை தவறிவிட்டீர்கள்? எனவே உங்களுடைய ஐந்து புலன்களும் பார்ப்பதையெல்லாம் நிச்சயத்துண்டாக்கின. அங்கு உங்களுடைய தீமைகள் உருவாக ஆரம்பித்தது. இறைவனுடைய தீர்ப்பு வந்துவிட்டது. சுகமான வாழ்க்கை வாடுங்கள் என்று எப்பொழுது நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேனோ, நல்ல செய்தி வரும்போது இறைவனை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நல்ல செய்தியானது நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீமைகளுக்கான தீர்ப்பு இறைவனிடம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீங்கள் சுகமான வாழ்க்கையை அடையுங்கள் என்று தீர்ப்பு வந்துவிட்டது. அவனுடைய தீர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டேன். இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டால் அடுத்தது அவனுடைய தீர்ப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று இறைவனுடைய தீர்ப்பு வருகின்றது. இந்த தீர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இது நிச்சயமாக நிகழும் என்று அந்த இறுதியை நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் கரங்களால், என் கண்களால், காதுகளால் செய்த மோசங்களையும் பாவங்களையும் நான் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது ஏற்கனவே இறைவன் அருமத்ததுதான். நீங்கள் சம்பாதித்ததை கேடுகள் நீங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும். எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்ததையும், நீங்கள் கேட்பதையும், ருசிப்பதையும், நுகர்வதையும், தொடுவதையும் பரிசங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆக்கிக்கொண்டு அந்த இச்சைகளில் வாழ வேண்டாம், விரும்ப ஆரம்பித்திட வேண்டாம், பெரும் துன்பங்கள் எப்படி வேண்டும் என்று இறைவன் அனுமதித்து இன்னும் எச்சரிக்கையை செய்திருக்க அந்த எச்சரிக்கையை நான் மேற்கொள்ளவில்லை, என்னை உள்ளங்களில் கொள்ளவில்லை. நான் அதன் பக்கம் சாய்ந்து விட்டேன், பூமியின் பக்கம் சாய்ந்து விட்டேன். பிறகு அந்த துன்பங்களில் வாழ்ந்தேன். இது ஏற்கனவே இறைவன் அமைத்துள்ள விதிதான். இப்பொழுது இறைவனுடைய தீர்ப்பு வருகின்றது, சுகமாகுங்கள் என்று. அவனுடைய தீர்ப்பு நாள் உங்களுக்கு எப்பொழுது சுகமாக ஆரம்பிக்கின்றதோ, சுகமடைகின்றீர்களோ, அந்த தீர்ப்பு நாள் இறுதி நாள் நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைவேறும் என்பதை நம்புங்கள். இறைவனை நம்பிக்கை கொண்டால் அவனுடைய வாக்கு சுத்தமானது. நிச்சயமாக கொடுமையாளர்களுக்கு அந்த கொடுமையின் காலத்தோனை முடியும் பொழுது இறைவனுடைய இறுதி நாள், அவனுடைய தீர்க்கக்கூடிய அந்த இறுதி நாள் நிகழும் என்பதை நம்பிக்கை கொண்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக புத்தகத்தின் பக்கம் திருப்பப்படுகின்றது. அந்த புத்தகத்தில் இறைவனுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மனிதனிலும், ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கு தேவையானது என்ன என்று அழகான உணர்வாக அவன் இறக்கிக் கொண்டிருக்கின்றான். அவனை தவிர உங்களுக்கு படைப்பாளன் இல்லை என்பதை நீங்கள் ஏற்று அவன் பக்கம் திரும்பியவர்களாக இருங்கள். உங்களை உங்களுடைய தூதர்கள், வானவ தூதர்கள் அடைக்கும் பொழுது அவன் பக்கம் திரும்புங்கள். உள் உணர்வை கொண்டு, வெளிப்பார்வையை கொண்டு சீரடைய வேண்டாம். இதன்பால் வழிநடந்த தீர்க்கதரிசிகளும் இருக்கின்றார்கள். சத்தியத்தை கொண்டு வழிநடந்த தீர்க்கதரிசிகளும் இருக்கின்றார்கள். அவர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள். எப்படி இறைவனை மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்வது என்பதற்கான தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் நம்புங்கள். இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளுங்கள். இறுதியாக அது பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக நிகழும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி புத்தகத்தின் பக்கம் வாருங்கள். உள்ளுணர்வை கொண்டு அங்கு உங்களுக்காக விதிக்கப்படக்கூடிய அவ்வளவு நன்மைகளும் வேத வாக்குகளாக இருக்கின்றன. இன்னும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக தூதர்கள் அங்கு இருக்கின்றார்களே, அந்த மாணவ தூதர்களை நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் தான் உங்களை வழிநடத்துபவர்கள், உங்கள் பாதுகாப்பாளர்கள். இன்னும் இதுவழி நடந்த அந்த தீர்க்கதரிசிகளும் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உண்மையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். அவர்களும் உங்களுக்கு அடங்கிய உண்மதிகளாகவும் இறைவனை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்று உறுதி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக திருப்புங்கள். மனிதர்களின் முன்மாதிரிகள் யாரும் கிடையாது. 5 பலன்களை கொண்டு, அறிவை கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் கூடாது. இன்று எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்றால், மூளை சாவு, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நீ செத்து போயிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மிருக அறிவு கூறிக்கொண்டிருக்கிறது. தன்னால் பார்த்து, காதால் கேட்டு, முகந்தம் தொட்டும் நக்கியம் பார்த்து வாழக்கூடிய இந்த 5 அறிவு மருத்துவம் கூறுகின்றது, நீ செத்து விட்டாய் உயிரோடு இருக்கும் பொழுது. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு கூறுகின்றது நீ வாழ வேண்டும் என்று. அந்த உள் உணர்வை நீங்கள் பார்க்க முடியாது. அங்கு இறைவனுடைய வார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான காலம் முடியவில்லை. உங்களுக்கான காலத்தோட இன்னும் இருக்கின்றது. அனைத்து உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய உள்ளம் திறந்திருக்கின்றது. இதனை 5 மருத்துவர்கள் பார்க்க முடியாது. உள்ளத்திலிருந்து மூளை செயல்பட வேண்டுமா, மூளையிலிருந்து உள்ளம் செயல்படுமா? பதில் என்ன? கடுமையான கோபம் இருக்கின்றது, உள்ளம் கூறுகிறது வேண்டாம் என்று. கோபம் அடங்குமா அடங்காதா? என்னுடைய காரியங்கள் மூளையில் நிகழ்கின்றதா அல்லது மூளையை திறக்கக்கூடியது மகாசக்தி மனிதனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய வாக்காக அமைந்திருக்கின்றது. அந்த சக்தி எப்பொழுது மூளையை திறக்கும் என்று தெரியாது. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக மூளை சாவல்ல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மிருக அறிவை கொண்டு தொலைந்து போகாதீர்கள். உங்களுடைய நல்லறிவு கூற வேண்டும். இப்பொழுது உங்களுடைய மூளையை இயக்குவது மனமா அல்லது மனதிற்கு சம்பந்தம் இல்லாமல் மூளை இயங்கிக் கொண்டிருக்கின்றதா? மனதிற்கு சம்பந்தம் இல்லாமல் மூளை இயங்கிக் கொண்டிருந்தால் என்ன மிருகமா என்று கேட்பார்கள். நான் மிருகம்தான், இப்பொழுதும் கூறுகின்றேன். அந்த மிருக ஜாதிகள் தான் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்றன. மூளை சாவு என்று கூறி சுயமான சிந்தனையின் பக்கம் திரும்ப வேண்டும். பத்திரிகையை படிப்பதும், செய்திகளை கேட்பதும், மனிதர்களிடமிருந்து கேட்பதும் கூடாது. தங்களுடைய மிருக அறிவை கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளம் ஒன்று இருக்கிறது, அங்கு சத்தியம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவின் பக்கம் வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்கள் கண்பால் அடைக்கின்றான். நீங்களோ புறப்பார்வை, மகாபெரும் சோதனை என்ற 5 புலன்களும். உள்ளம் என்ற ஒன்றுக்கு மாபெரும் சோதனையாக இருக்கின்றது. அந்த உள்ளம் உங்களுடைய இறை பாக்கியம். உங்களுடைய வெளிப்புலன்கள் 5 அறிவுகளும் சைத்தான்கள் என்பதை அறிய வேண்டும். அதன் பால் நீங்கள் திருந்திட வேண்டாம். இப்பொழுது மீண்டும் 41 அத்தியாயம் 37 வசனத்துக்கு வருவோம். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளவைதான். இவற்றை கொண்டு உங்களுக்கு இவற்றை படைத்தவன் யார் என்ற அந்த அமைப்பின் பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர இவற்றின் அழகை ரசிக்க வேண்டாம். இதை விட அழகாக படைப்பவன், இதை விட மேன்மையாக படைப்பவன், இதில் குற்றங்களும் இருக்கின்றது, இதில் கேடுகளும் இருக்கின்றன, அறிவும் இருக்கின்றது, அறிவில்லாத வாழ்க்கையின் பக்கம் இதை நடிக்கின்றான். இவை யாரும் அறியக்கூடியவை, அவனுடைய படைப்புகளில் உள்ளவைதான். இருந்தாலும் இவை அறியக்கூடியவைதான். நிரந்தரமான வாழ்க்கை எதற்கும் இல்லை. ஒரு நாள் வானங்களும் பூமியும் அறியும் என்பது நமக்கும் தெரியும். இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் அறிவித்தவன் இறைவன்தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வையே அழைப்பவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் வழிபடாதீர்கள். இவற்றை படைத்தனாகிய அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுந்துவிடுங்கள். என் இறைவனே, உங்களுடைய பிரார்த்தனை அமையட்டும். எங்களுடைய ஐந்து புலன்களின் தீமைகளை விட்டும், கேட்கான்களை விட்டும், இதனையே நம்பி வாழக்கூடிய மற்ற மனிதர்களின் தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்று முதலாக எங்களுடைய உள்ளம் திறந்த நிலையில் இரவின் பொழுதுகளில் உன்னை தியானிக்கக்கூடிய நிலையிலும் பகலின் பொழுதுகளிலும் உன்னை அதிகமாக தியானிக்கக்கூடிய நிலையிலும் எங்களை நீ அமைப்பாயாக. எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் முறையே நீ உன்னுடைய அருளை கொண்டு உள்ளத்தின் வழி நடக்கக்கூடிய அகப்பார்வையோடு நடக்கக்கூடிய தேசிய தசையின் பாதையில் எங்களை நீ அமைப்பாயாக. இறைவனே, எந்த கேடும் எந்த காலத்திலும் சூடாத அந்த வாழ்க்கையை, நான் மரணிக்காத அந்த சூழ்நிலையை, மரணத்திலும் உயர்த்தப்படுவேனே அந்த சூழ்நிலையை எனக்கு நீ அளிப்பாயாக இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் இன்று நீங்கள் திரும்பி வருவதாக இந்த பிரார்த்தனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதனை மீண்டும் நினைவு கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுக்கொண்டே நிறைவன் என்ற ஒரு வார்த்தை போதும். நிச்சயமாக இறைவன் சேவை ஏற்பனாக இருக்கின்றான். எங்களை எங்களுடைய வழியில் விட்டுவிடாதிருப்பாயாக. எங்களை உன் பாதுகாப்பில் ஏற்றுக்கொள். எங்களுடைய எந்த முயற்சியும் தோற்றாலும் எங்களுக்கு கவலைக்கூடாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அழியக்கூடிய அழிவின் பாதையில் நாங்கள் பெற இருந்த அவ்வளவையும் நீ நீக்கியிருக்கின்றாய். நிச்சயமாக உன் பெண்ணை பற்றி திருத்துகின்றோம். நீ எங்களுக்காக அனுப்பிய வான ஒத்துதல்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம், உன்னையும் பின்பற்றுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை எங்களுடைய பொறுப்பில் விட்டுவிடாதிருப்பாயாக. எங்களை உன் பொறுப்பில் நீ ஏற்றுக்கொள்வாயாக இறைவனே. இது சத்தியமான வாக்காகவே என் புறமிருந்து நீ ஏற்றுக்கொள், உறுதியான வாக்காகவும் ஏற்றுக்கொள். எங்களை வழிகேற்றி விட்டுவிடாதிருப்பாயாக இறைவனே. கைத்தான் தீமையிலிருந்து பாதுகாத்து உன்னுடைய பேரவர்கள் எங்களை நுழைப்பாயாக. இந்த பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம்.